நமஸ்காரம். அந்த நாளில் மன்னராட்சி நடந்தது. அடுத்தடுத்து முன் மன்னனின் மகன் ஆட்சி பீடத்துக்கு வருவார். மந்திரிகளெல்லாம் பார்த்து அவருக்கு நல்லது எடுத்து சொல்லுவார்கள், உதவுவார்கள். மெதுவே சிறந்த மன்னனாக உருவாவார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் மன்னராட்சி மாறிற்று. குடியரசாட்சி, ஜனநாயகம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல், ஆட்சி மாறலாம், ஆட்சி தொடரலாம், மாறி மாறி வரலாம் என்றெல்லாம் நிலைமை ஏற்பட்டது. இது ஒருபுறம் தேர்தலில் இருப்பவர்கள், மந்திரிகள், பிரதான மந்திரி, முக்கியமந்திரி எல்லாரும். இது தவிர எப்படியும் அரசாங்கத்தை நடத்த, அனைத்து துறைகளையும் செலுத்த, அதற்குண்டான பணியாளர்கள் தொடர்ந்து வேலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். இதிலே ரெண்டு விதம் பார்க்கிறோம். ஒன்று, அதை போல பெரிய பெரிய பதவிகளில் யார் யார் இருப்பார்களோ ஆட்சி மாறும்போது ஒருபுறம் அவர்களையெல்லாம் எடுத்துவிட்டு வந்திருக்கும் புதிய ஆட்சிக்கு விருப்பமுடையவர்கள் யாரோ அவர்களை பணியில் அமர்த்திக் கொள்ளலாம் என்பது தெரிகிறது. அது பலமுறை வழக்கமும் நடந்திருக்கிறது. அப்படி இல்லாமல் ஆட்சி மாறினாலும் யாரொருத்தர் பழைய ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டாரோ அவரே தொடர்ந்து இருக்கட்டும், அவருடைய கொள்கை என்னங்கிறத பார்ப்போம். எப்படியும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை, அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கணுமா? நாட்டின் நலன்தானே முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த நலத்துக்காக அந்த பணியாளர் இருப்பார் என்றால் அவரே தொடர்ந்து செய்யட்டுமே என்று ஏற்றுக்கொண்டும் அதே பணியாளர்களோடு தொடரலாம். அதையும் பார்த்திருக்கிறோம். இந்த ரெண்டனுக்குள் எது சரியா இருக்கும், தவறா இருக்கும்? இதுல எப்பவுமே பொதுவா நமக்கு என்று ஒரு கொள்கை, நாம் இதை செய்ய போகிறோம், நமக்காக செய்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நாட்டுக்காக செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். ராமன் வாலியை முடித்தார். கிஷ்கிந்தை அவர் கைக்கு வந்துவிட்டது. ஆனால் தப்பித்தவறி தன்னை மன்னனாக அவர் நினைக்கவே இல்லை. சுக்ரீவன் நல்ல மன்னன், நீயே பார்த்துக்கொள் என்று அவனையே பட்டாபிஷேகம் செய்துவிட்டார். லங்கையை ஜெயித்தார். தான் தாராளமா அரசு தன்னுதுன்னு அறிவித்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. விபீஷணனை மன்னனாக பட்டம் கட்டிவிட்டார். தான் ஒரு சக்கரவர்த்தி, தனக்கு கீழே கப்பங்கட்டும் மன்னர்கள் என்று கூட வைக்கவில்லை. தான் மன்னனாக வேணுங்கிற நினைப்பு கூட இல்லை. மக்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ அவர்கள் மன்னனாக இருக்கப் போகிறார்கள், ஆளப்போகிறார்கள். இதிலே அந்த மக்களுக்கு நன்மை ஏற்படும் வகையில் ராவணன் நடந்து கொள்ளவில்லை. தவறான பாதையில் சென்றான். குபேரனிடத்தில் அடித்து பிடுங்கினான். பலரையும் கொன்றான். தெய்வங்களையெல்லாம் இகழ்ந்தான். அப்ப அவனுக்கு ஒரு முடிவு வந்தாக வேண்டும். அதற்காக ராமன் போரிட்டாரே தவிர அந்த நாட்டை பற்றி துளியும் அவருக்கு எண்ணமில்லை. அப்ப அவருடைய விருப்பம் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்பவர்கள் இருக்க வேண்டும். இல்லை, அந்த மக்கள் எல்லாம் ராவணனிடத்திலே இருந்தார்களே, நாடு ஓஹோ என்று தானே செழிப்பாக இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் அந்த நாடு தர்ம ரீதியாக செழிப்பாக இல்லை. அப்ப அந்த நாட்டில் தர்மத்தை நிலைநிறுத்தியாக வேண்டும். அதற்குண்டான காலம் வந்துவிட்டது, செய்தார். ஆனால் அது தான் தான் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஏன் சொல்ல வந்தேன்னால், நாட்டுக்கு நலம் அப்படின்னு பார்த்துட்டால் யாரையும் மாத்திக்கொண்டே இருக்க தேவையில்லை. அவரவர்கள் பணியில் தொடரலாம், ஆனால் அவர்களுக்கும் அந்த நல்லெண்ணம் இருக்க வேண்டும். இல்லையே, நாம் இப்ப சமீப காலமாக பார்க்கிறோம், ஆரெல்லாம் அதை போல் தொடர்ந்திருக்கிறார்களோ, பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள், அவர்களெல்லாம் எங்களால் ஒத்துப்போகவில்லை என்று விட்டு விட்டு விலகி விடுகிறார்களே என்றால், முதலில் ஆட்சி மாறியவுடன் அவர்கள் நீக்கப்படவே இல்லை, அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். அதுவே முதல்ல ஒரு தாராள மனப்பான்மை. இது எப்போதுமே உபனிஷத்துக்கள், வேதாந்தம் அது சொல்லிக் கொடுத்திருக்கிற மனப்பான்மை. பொதுநலத்தை பார்ப்போம். யாரும் நல்லவனாக இருப்பான் என்று முதல்ல நம்ப சொல்லுகிறது. அதுக்கப்புறம் போக்கு சரியில்லை என்றால்தான், ஓஹோ அப்ப நாட்டு நலத்துக்காக ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். அதனால் ஓ வந்தவுடனேயே இவர்களையெல்லாம் விலக்கி இருக்க வேண்டுமே என்றால், இப்போது சமீபத்திலேயும் அப்படி நடந்தது பார்த்தோம். அது அவர்கள் கொள்கை. அதனால் யாரோ அப்படி தொடர விட்டுட்டதுனாலே அது தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை. பொதுவாகவே இப்ப சனாதன தர்மத்திலேயே, பாரத தர்மத்திலேயே, ஆர் வந்து எதை சொன்ன போனாலும் சொல்கிறார் கேட்போம், என்ன சொல்கிறார்னு பார்ப்போம் என்று இருக்கும். அதையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பலரும் குழப்ப பார்த்திருக்கிறார்கள். இல்லைன்னா எத்தனையோ வெளிநாட்டவர்கள் படையெடுத்து வரும்போது என்ன சொல்கிறார் பார்ப்போம், இருப்போம், கவனிப்போம் அப்படிங்கிற நிதானம் பாரதத்தில் உண்டு. மேலும் நாமதான் அனைத்தும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு கிடையாது. யாதும் ஊரே, யாவரும் கேளிர் என்று தான் இருந்திருக்கிறோம். அது இருந்ததே சரியா தவறா என்று விசாரம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆனால் இருந்தது உண்மை. அப்படி பல்லாயிரம் ஆண்டுகள் ஓஹோ என்று நாம் வாழ்ந்ததும் உண்மை. ஆனால் இந்த 1000 வருடங்களில் அந்த மனப்பான்மை, அந்த விட்டுக்கொள்ளுதல், அந்த சகிப்புத்தன்மை உலகத்தில் மாறிவிட்டது. ஆகவேதான் பாரதத்துக்கு பலரும் படையெடுத்தார்கள், அவர்களால் வெற்றிகரமாக படையெடுக்கவும் முடிந்தது. காரணம் சகிப்புத்தன்மை, யாரும் வரட்டுமே, இருக்கட்டுமே என்கிற தன்மை. ஆனால் வந்தவர்கள் இந்த நாட்டவர்களாக வாழ்ந்தார்களானால் இங்கிருந்து பணத்தை எடுத்து போக வந்தார்கள். எத்தனையோ கொள்ளை பார்த்தோம். அப்ப அதெல்லாத்தையும் ஏன் அனுமதித்தீர்கள்னு கேட்டால் இதுதான் காரணம். சகிப்புத்தன்மை அதிகம், யார் சொல்வதையும் கேட்போம், நல்லதாக இருந்தால் ஏற்போம். இதில் நாள் தான் நல்லது செய்ய வேண்டும் என்கிறதில்லை, யாரும் செய்யலாம் என்கிற எண்ணம் நிறைய உண்டு. இதில் ஆச்சரியம், அந்த மாதிரி எண்ணத்தோடு யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் திட்டும் விஷமும் ஏச்சு பேச்சும் நிறைய வரும். எதுவுமே செய்யாமல் தாங்கள் விருப்பப்பட்டதை மட்டும் செய்து கொள்வோம் என்று இருப்பாருக்கு ரொம்ப பேச்சு எழாது, பலரோடையும் ஒத்துப்போய்விடலாம். யார் ஒருத்தர் எதுவுமே செய்வதில்லையோ அவரை பற்றியும் பேச்சு எழாது. யார் ஒருத்தர் தவறுகளையெல்லாம் அனுமதித்து விட்டு பேசாமலே தான் மட்டும் தப்பித்தால் என்று இருந்து விடுகிறோமோ அவரை பற்றியும் பேச்சு எழாது. அப்ப யாரை பற்றி எழும்? யார் ஒருத்தர் நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தாலே எழும். ராமனை பற்றியே எழுந்தது, கண்ணனை பற்றி எழுந்தது, பல பெருப்பெருத்த மன்னர்களை பற்றி எழுந்தது. அதனால் இதேதும் பாரத தேசத்துக்கு புதுசுமில்லை. அதனால் நாட்டு நலன், மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவேதான் யார் சொன்னதையும் கேட்போமே, இதற்காக யார் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவோமே, அது ஒரு தாராள மனப்பான்மை. இந்த உண்மைகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ராமர் காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது, பல மன்னர்கள் காலத்திலும் நடந்துள்ளது. இதிகாச புராணங்களையும் வாசித்து பார்க்கலாம். இன்றைய அரசியலில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் எடுத்து பார்க்கலாம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கே உண்மை புரிந்துவிடும். அப்ப இந்த தர்மம் தழைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ, இதே தாராள மனப்பான்மை, பரந்த நோக்கம், எப்போதும் பாரதத்தில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாம் புராணங்களிலிருந்து தெரிந்து கொண்டு அவசியம் செய்ய வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.